மூக்க வந்த சுஷத்தியில் ரொம்ப சொல் அலங்காரத்தோடு இருக்கக்கூடிய சில ஸ்லோகங்கள் அர்த்தம் சொல்கிறேன்னு சொன்னேன். சில ஸ்லோகங்கள் அந்த மாதிரி எதுகை முனையோடு இருக்கும். ஆனால் மூக்கபஞ்சசதி முழுக்க நிறைய சமாச பதங்கள் ரொம்ப அழகழகாக போட்டிருக்கார். ஆதிம புருஷஸ்ய நயன பீயூஷம் அப்படிம்பர், லாவண்யாமத தரங்கமாலா அப்படிம்பர், ஹரோத்சங்க ஸ்ரீமன் மணிகிருஹ மகாதீப கலிகா அப்படிம்பர். அந்த மாதிரி முழுக்க அழகான ஒரு ஸ்தோத்திரம். இந்த ஆர்யாசதகத்தில் 82வது ஸ்லோகம், அதிகாஞ்சித மணி காஞ்சன காஞ்சீம் அதிகாஞ்சி காஞ்சி தத்ராட்சம் அவனத ஜனானுகம்பாம் அனுகம்பாகூலம் அஸ்மதனுகூலாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். ஷட்பதி ஸ்தோத்திரத்தில் உத்ருத நக நகபிதனுஜ தனுஜ குலா மித்ர மித்ர சசி திருஷ்டே திருஷ்டே பவதி பிரபவதி ந பவதி கிம் பவதி ரஸ்காரா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அல்ல, பதத்துக்கு பதமே ஒட்டி ஒட்டிண்டு அது ஒரு அலங்காரம். அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தில் கேட்குறதுக்கே ரொம்ப மணி அடிக்கிற மாதிரி இருக்குது. அதிகாஞ்சித மணி காஞ்சன காஞ்சீம் அதிகாஞ்சி காஞ்சி தத்ராட்சம் அவனத ஜனானுகம்பாம் அனுகம்பா கூலம் அஸ்மதனுகூலாம். காஞ்சிங்கிற பதத்தை நிறைய அஞ்சு வாட்டி ஒட்டி ஒட்டி சொல்கிறார். அனுகம்பா கூலம் அனுகூலம் அஸ்மதனுகூலம் அப்படின்னு அந்த வார்த்தைகளெல்லாம் சேர்த்து சொல்கிறார். என்ன இதுக்கு அர்த்தம்னா, மணி காஞ்சன காஞ்சன மணிகள் தங்கத்திலான மணிகளை பண்ணி அது கொண்டு அதிக அஞ்சித மிகவும் அழகாக விளங்கும் காஞ்சீம் ஒட்டியானத்தை அணிந்து கொண்டிருப்பவளும் அப்படின்னு அர்த்தம். அல்லது தங்கமணிகள் கட்டின ஒட்டியானம் அணிந்திருப்பதால் ரொம்ப மிகுந்த அழகோடு விளங்குபவளும் அப்படின்னு வச்சுக்கலாம். இது அதிகாஞ்சித மணி காஞ்சன காஞ்சீம் அப்படிங்கிறதுக்கு. அடுத்த அதிகாஞ்சி அப்படிங்கிறது காஞ்சி தேசத்தில் அத்ராட்சம் ஒரு தெய்வத்தை நான் கண்டேன்னு முடிக்கப்படுறார். அதிகாஞ்சி கம்பாகூலம் கம்பா நதியின் கரையில் ஒரு தெய்வத்தை கண்டேன். காஞ்சித்து இப்படி என்று வர்ணிக்க முடியாத தன்னிகரற்ற அப்படின்னு அர்த்தம். இந்த காஞ்சித்து காஞ்சித்தெல்லாம் அப்பேற்பட்ட தனி ஒரு தெய்வத்தை கண்டேன். அடுத்த வரி அவனத ஜனானுகம்பாம். அனுகம்பைங்கிறது மற்றவரோட கஷ்டத்தை பார்த்து நம்மளுடைய நெஞ்சம் பதறது, கருணை. அப்படி அவனத ஜனானுகம்பாம் நமஸ்காரம் பண்ணுறவாழ்கிட்ட கருணை காண்பிப்பவள் காமாட்சி. அனுகம்பா கூலம் கம்பா நதியின் கரையில் அஸ்மத் அனுகூலம் எங்களுக்கு அனுகூலமான ஒரு தெய்வத்தை அத்ராட்சம் கண்டேன் அப்படின்னு சொல்றார். அதிகாஞ்சித மணி காஞ்சன காஞ்சீம் அதிகாஞ்சி காஞ்சி தத்ராட்சம் அவனத ஜனானுகம்பாம் அனுகம்பா கூலம் அஸ்மத் அனுகூலாம். காமாட்சி கருணையே வடிவான தெய்வம். அந்த தெய்வம் நமக்கும் அனுகூலமாக இருக்கிற ஒரு தெய்வம் அப்படின்னா இதுக்கு மேலே என்ன வேணும்? நேத்தி சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணும்போது திஜட்ட சொப்னம் சொல்கிறா. அந்த சொப்னத்தின் போது அவன் சொல்கிறா, பிரணிபாத பிரசன்னாகி மைத்திலி ஜனகாத்மஜா அலமேஷா பரித்ராத்தும் ராட்சஸ்யா மகதோ பயாத்து. ஹே ராட்சசிகளே, இந்த சீதாதேவியை கடுமையான வார்த்தைகள் சொல்லி துன்பப்படுத்துவதை இதோடு விட்டுருங்கோ. ததலம் குரூரவாக்கே வகா சாந்தமேவாபிதேயதாம். இனிமேல் இவட்ட வந்து இந்த மாதிரி குரூரமான வார்த்தைகளை பேசாதீர்கள். அப்போ அந்த நான் கண்ட சொப்னத்தில் இவருடைய பர்த்தா ராமருக்கு வெற்றி ஏற்பட போகிறது, ராவணாதி ராட்சசர்கள் மாண்டொழிவார்கள், ராட்சசர்களுக்கு ஆபத்து வந்தால் தன்னுடைய பிரியமான மனைவியை துன்பப்படுத்தின உங்களையும் ராமர் கடுமையாக சிக்ஷை பண்ணுவார், அதனால் இனிமேல் இவள்கிட்ட இந்த மாதிரி கடுமையான வார்த்தைகளை பேசாதீர்கள். சாந்தமேவாபிதியதாம், சாந்தமான நல்ல வார்த்தைகளே பேசுங்கோ. அபியாசாம வைதேகியம் ஏதத்தி மம ரோச்சது. இந்த சீத்த இடத்துல நாம் மன்னிப்பு கேட்போம், அதுதான் எனக்கு சரியான காரியம்னு பட்டுறது அப்படின்னு திஜட்ட சொல்கிறா. இந்த இடத்துல வேதாந்த தேசிகர் சரணாகதி தத்துவத்தை இந்த விபீஷன் சரணாகதி முதல்ல ராமாயண சீன்ஸ்லாம் வச்சு ரொம்ப எலாபரேட்டாக பேசியிருக்கார். இந்த ஸ்லோகத்துக்கு ததலம் குரூரவாக்கியர்வகா சாந்த்வமேவாபிதீயதா, இனிமேலாவது கடுமையான வார்த்தைகள் பேசாதீர்கள், இவ்வளத்தில் தப்பு பண்ணாதீர்கள், இவ்வளத்தில் இனிமையான வார்த்தைகளை பேசுங்கள்னு சொல்கிறார் சுவாமி. வேதாந்த தேசிகர் சொல்வார்னு சுவாமி சொல்வார். நம்ம பகவானை சரணாகதி பண்ணி நல்ல வழியில் வந்த பின்னையாவது நாம் தப்பு பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு தேசிகர் சொல்லியிருக்கார். இதை எந்த கான்டெக்ட்டில் சொல்வார்னா, முதல்லலாம் 50s-60s சுவாமிகள் மந்திர ஜபம் எடுத்து வச்சுருந்தார். அந்த மாதிரி மந்திர ஜபம் எடுத்துக்கிற வாளுக்கு எப்பவும் பஞ்சகச்சம் 9 கஜம் கட்டிக்கணும்னு சொல்வார். யாரோ கேட்டிருக்கா, அந்த ஜபம் பண்ணும்போது மட்டும் கட்டிண்டா போகிறோமா அப்படின்னு? இல்லை, நல்ல வழியில் வரணும்னு, இனிமேலாவது நல்ல வழியில் இருக்கணும்னு நம்ம தீர்மானம் பண்ணிட்டால் தான் மந்திர ஜபங்கள்லாம் எடுத்துக்கணும். அந்த நேரத்தில் மட்டும் கட்டிக்கிறதுங்கிறது சரியில்லை. குடும்பம் வச்சுட்டு பஞ்சகச்சம் கட்டிண்டா நான் மந்திரோபதேசம் பண்ணி வைக்கிறேன். நம்ம இருந்த வழி தப்பு, இனிமேல் நல்ல வழியில் இருக்கணும்னு நினைக்கணும். அந்த மனமாற்றம் வந்தால் தான் மந்திர ஜபங்கள்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வரியை கோட் பண்ணி, நம்ம பகவானிடத்தில் அடைக்கலமாக போகிறோம்னா அதுக்கப்புறமாவது நல்ல வழியில் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். பின்ன பின்ன சுவாமிகள் அந்த மாதிரி மந்திர ஜபம் எடுத்துட்டா கூட வா பண்ணுறது பண்ணுறாங்கிற மாதிரி பார்த்த பின்ன அவர் நாம ஜபமே எல்லாருக்கும் சொல்லிட்டார், சொல்ல ஆரம்பித்தார். ஆனால் நாம எல்லா மந்திரங்களை காட்டிலும், 7 கோடி மகா மந்திரங்களை காட்டிலும் ராமநாமம் தான் பெருசுன்னு அவருக்கே நம்பிக்கை. அவரே தினம் 1 மணி நேரம் ராமநாம ஜபம் பண்ணுவார் பார்த்துருக்கேன். அவருக்கு ஒவ்வொரு மந்திரங்கள் சொல்லி கொடுத்தது சில ஆவர்த்தி பண்ணுவார், அதிகமாக ராமநாம ஜபம் தான் பண்ணுவார். அந்த தன்னுடைய நம்பிக்கையினால் தான் எல்லாருக்கும் நாமத்தையே சொன்னார். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் எப்பவும் பண்ணலாம், காலத்தோட கோலத்தில் ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் ஃபாலோ பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்னு எங்கள் ஜென்ரேஷன் கார கஷ்டப்படுறதை பார்த்து அவர் நாம ஜபம் பண்ணுங்கோ, எங்கும் எப்பவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அந்த மாதிரி திஜட்ட சொல்லிட்டு அவ சொல்கிறா, பிரணிபாத பிரசன்னாகி மைதிலி ஜனகாத்மிக. ஜனகர் மகளான இந்த சீதை நமஸ்காரம் பண்ணுற வாழ்கிட்ட கருணையோடு இருப்பவள். அலமேஷா பரித்ராத்தும் ராட்சசியா மகதோ பயாத். நமக்கு காத்துருக்கிற பெரிய பயத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு இவளை தவிர வேற ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் அவள்லாம் வந்து நமஸ்காரம் பண்ணுறா. சீதை, எனக்கு நல்ல காலம் வரும்போது நான் உங்களுக்கு சரணமாக இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறான். இப்போ தான் 5 நிமிஷம் முன்னாடி அந்த ராட்சசிகள் சூலத்தை காமிச்சு இன்னும் கொல்ல போகிறோம், இவள்கிட்ட என்ன பேச்சு, இவ்வளவு கொண்டுட்டு ராவணன்ட்டு சொல்லிடுவோம், அவ செத்து போயிட்டான்னு சொல்லிடுவோம், நீ குடல் எடுத்துக்கோ, நான் கையை சாப்பிட்றேன், நீ காலை சாப்பிட்ற, அவ்வளோ பயங்கரமாக பயமுறுத்தின்னு இருந்தா. அப்படி கொடுமை பண்ணுறவா கூட வந்து நமஸ்காரம் பண்ணி அம்மா மன்னிச்சிரு காப்பாற்றினோன்னே உங்களுக்கு நான் அபயம் தரேன்னு சொன்னான் சீதை. இந்த இடத்துல தோணித்து விபீஷணன் வந்து சரணாகதி பண்ணும்போது ராமர் எல்லாரும் அபிப்பிராயம் கேட்குறார், ஒவ்வொருத்தரும் ஒன்றுன்னு சொல்கிறார், நிறைய பேர் வேண்டாங்கிறார். ஹனுமார் இல்லை அவன் நல்லவன், அவனை சேர்த்துக்கலாம்னு சொல்கிறார். இவ்வளோலாம் விசாரணை பண்ண பின்ன ராமர், என்னுடைய தீர்மானம் சக்ருதேவ பிரபன்னாயதவாஸ்மி தீச்சையாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏத்தத்து பிரதமமா. என்னை வந்து நமஸ்காரம் பண்ணி என்னை காப்பாத்துன்னு ஒருத்தர் சொன்னான்னா நான் அவனுக்கு அபயம் கொடுப்பேன், இது என்னுடைய விரதம் அப்படின்னு சொன்னார். சரணாகதிக்கு ராமர் தான், ஆனால் அவரே கூட தன்னிலை விளக்கம் கொடுத்து தன்னுடைய அந்த சரணாகதி தர்மத்தை பிரகடனம் பண்ணும்படியாக இருந்தது. ஆனால் சீதாதேவி பிரணிபாத பிரசன்னாகி மைத்திரி ஜனகாத்மிகா, நமஸ்காரம் பண்ணுற வாழ்கிட்ட கருணை பண்ணுவா, நம்மளை இவ காப்பாற்றுவா அப்படின்னு திருஜட்டன் ஒரு ராட்சசி சொல்கிறான். தானே சொல்லிக்க வேண்டிய வரல சீதைக்கு. அப்படி சீதையினுடைய கருணையை எல்லாரும் உணர்ந்து நமஸ்காரம் பண்ணா. அந்த ராட்சசிகள் அன்னைக்கு நமஸ்காரம் பண்ணதுக்கு பின்னாடி ராவணவதம் ஆகி ஹனுமார் வந்து சீத்தை கிட்ட நல்ல செய்தியை சொல்கிறார். அம்மா, ராவணன் ராமர் ராவண வதம் பண்ணிட்டார், நீங்கள் இப்பொழுது ராமபக்தனான விபீஷணனோட கிரகத்தில் தான் இருக்கீள், நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே சீத்தை வாயார கொண்டாடுற ஹனுமார், எப்பவுமே எனக்கு நல்லது சொல்கிற, சந்தோஷப்படுத்துகிற, உனக்கு கொடுக்கறதுக்கு என்ட்ட ஒன்றுமே இல்லையேங்கிற. லக்ஷ்மி தேவியே உனக்கு கொடுக்க ஒன்றும் இல்லைன்னா அதுக்கு மேலே ஹனுமார்க்கு வேறு என்ன வேணும்? அவர் சொல்கிறார், உங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கணும், எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாமான்னு சொல்லி. அந்த இடத்துல ஹனுமார், இந்த ராட்சசிகள்லாம் உங்களை கடுமையாக பயமுறுத்தினா நான் பார்த்துட்டுருந்தேன், எனக்கு இவாளெல்லாம் பல்லை தட்டி முடியை பிடுங்கி கை காலெலாம் உடச்சி தண்டனை கொடுக்கணும்னு தோன்றதம்மா, உத்தரவு கொடுங்க அப்படிங்கிறார். அப்போ சீத்தை சொல்கிறா, அப்படி பண்ணக்கூடாது ஹனுமான், யார் தான் தப்பு பண்ணல, இதுவா ராவணனுடைய அடிமைகளாக இருந்தா அவன் என்னை கடுமையாக பயமுடுத்துங்கோ, ராவணன் முதல்லலாம் பொறுமையாக இருக்கான், இந்த ஹனுமார் பார்க்க ராவணன் வந்தபோது அவனோட பொறுமையை போய் கொல்லவே வரான், அப்புறம் மற்ற மனைவிகள்லாம் கொல்ல வேண்டான்னு தள்ளின்னு போயிடுறான். அப்போ அவன் ராட்சசிகளை பார்த்து இவ்வளோ தண்டோபாயத்து மூலமாவது என் வழிக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அப்படி ராவணன் சொன்னதுனால அவள் பண்ணினா, இல்லைன்னா அவள் ஒன்றும் அந்த மாதிரி பண்ண மாட்டாள், இனிமேல் ராவணன் இல்லையே, அதனால் அவள் அந்த மாதிரி பண்ண மாட்டா. பாப்பானாம்பா சுபானாம்பா வதார்ஹாணாம் பிளவங்கமா காரியம் கருண மாரியேன நக்கச்சின் நாபராத்ததி. தப்பே பண்ணாதாலும் ஒருத்தரும் கிடையாது, பாப்பம் பண்ணவாள் இருந்தாலும் நல்லவாளாக இருந்தாலும் வதமே பண்ணுவதற்கு உரிய தப்பு பண்ணவாளாக இருந்தாலும் நம்ம கருணை பண்ணும். பெரியவாங்கிற ஆரிய ஜனங்கள் நோபிள் பீப்புள், அவள்கிட்ட கருணை பண்ணணும். அதனால் நான் அவளை மன்னிச்சிட்டேன், நீ ஒன்றும் பண்ணாத அப்படின்னு சொல்கிறேன். ஒரு இந்த கரடி சொன்ன வார்த்தை உனக்கு ஞாபகம் இல்லையா? நப்பரஹ பாவமாதத்தே பரேஷாம் பாபகர்மணாம் சமயோ ரட்சித்தவ்யஸ்து சந்தா சாரித்திர பூஷணாக. சாதுக்கள் தங்களுடைய நல்லொழுக்கத்தை அணிகலனாக அணிந்து கொண்டிருப்பவர்கள், அவள் தப்பு பண்ணுறவாளையும் மன்னிப்பா அப்படின்னு அந்த கரடி சொன்ன வார்த்தையை நினச்சிக்கோங்கிறா. அது என்ன கதைன்னா, ஒரு வேடன் புலிக்கு பயந்து ஓடி வரான், ஒரு மரத்து மேலே ஏறுறான், அங்கே ஒரு கரடியை பார்க்குறான். அந்த கரடியை பார்த்தோன்னா, ஐயோ என்னை கொல்லாதேன்னு, நீ கவலைப்படாதே, என் வீட்டுக்கு நீ வந்திருக்க, நான் உனக்கு அபயம் தரேன்னு சொல்லிடுது அந்த கதை கரடி. நிம்மதியாக நீ தூங்கலான்னு சொன்னோடனே அந்த வேடன் தூங்குறான். அப்போ அந்த புலி கீழே நின்றுட்டு கரடிட்டு சொல்கிறது, நீ அவனை கீழே தள்ளி விடு, நான் அவனை சாப்பிட்டு போகிறேன், எனக்கு பசி, அவனும் நமக்கு ஜென்ம வைரி, அவனுக்கு போய் நீ ஏன் அடைக்கலம் தர அப்படின்னா, இல்லை நான் என் வீட்டுக்கு வந்தால் அடைக்கலம் கொடுத்தாச்சு, நீ வேறு பேச்சு பேச வேண்டியது இல்லைன்னு சொல்கிறது அந்த கரடி. அதுக்கப்புறம் அந்த வேடன் நெழுந்துக்கிறான், கரடி சொல்கிறது, எனக்கு தூக்கம் வருது, நான் கொஞ்சம் தூங்குறேன், நீ என்னை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த கரடி தூங்குறது. இந்த புலி அந்த வேடன்கிட்ட சொல்கிறது, நீ அந்த கரடியை கீழே தள்ளு, எனக்கு பசி, நான் அதை சாப்பிட்டுட்டு போகிறேன், ஒன்றும் ஒன்றும் பண்ண மாட்டேன்னொன்னே. இந்த வேடன் முட்டாப்பைய அந்த கரடியை கீழே தள்ள பார்க்குறான், கரடி இன்னொரு கிளையை பிடிச்சுன்றது, ஒன்று நடுங்கிறான் வேடன். அப்போது இந்த வார்த்தைகளை சொல்லி, நீ எப்படி நடந்துட்டாலும், நீ என்ன பாவம் பண்ணாலும், நான் ஒன்று ஒன்றும் சிம்சிக்க மாட்டேன், ஏன்னா நான் உனக்கு அபயம் கொடுத்துருக்கேன், நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அந்த கரடி சொல்லித்து, அந்த மாதிரி தப்பு யார் தான் பண்ணல, நான் இந்த ராட்சசிகளை மன்னித்து விட்டேன் அப்படின்னு சீதை சொல்கிறான். அவள் உயிரை விடுற நிறமையில் இருந்தபோது அந்த ராட்சசிகள் ஒரு நமஸ்காரம் பண்ணதை மனசில் வச்சுண்டு அவளுக்கு எந்த ஆபத்து வராவும் காப்பாற்றி கொடுத்தான். அப்படி ஒரு கருணை. அது மாதிரி அவனத்த ஜனானு கம்பான், நமஸ்காரம் பண்ணுறவாழ்கிட்ட கருணை காம்பிக்கிற தெய்வம் அம்பாள். அஸ்மத் அனுகூலம், அப்பேற்பட்ட ஒரு தெய்வம் நமக்கும் அனுகூலமாக இருந்தா வேற என்ன வேணும் இந்த உலகத்தில்? மகாபெரிவாளா பெரிய காமாட்சி அவதாரம் பண்ணி நம்ம பெரிவாளை நமஸ்காரம் பண்ணி பெரிவா நமக்கு அனுகூலம் பண்ண ஆரம்பிச்சா உலகத்தில் என்ன கஷ்டம், என்ன கவலை? அதுக்கப்புறம் என்னோடய 20s எனக்கு ஜாதக ஜோசியத்தில் கொஞ்சம் வருஷம் ஒரு ஈடுபாடு இருந்தது. யாரோ ஒரு ஜோசியன் என் தம்பியை பஸ் ஸ்டாப்பில் பார்த்து அவன் முகத்தை பார்த்து ஏதோ சில ப்ரெடிக்ஷன்ஸ் சொல்லிவிட்டு, உன் அண்ணா ஒருத்தருக்கானே அவனை வர சொல்லுன்னு அட்ரஸ் கொடுத்துருந்தான். சரின்னு நான் அந்த இடத்துக்கு போனேன் வடபழியில். அவர் வந்து பெரிய குங்கும பொட்டெல்லாம் வச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே நிறைய விளக்கெல்லாம் ஏற்றி ஊதுபத்தி எல்லாம் போட்டு ஒரு செட்டப், அதுக்கு நடுவில் அவர் உட்காந்துருந்தார். என்னை பார்த்தோடனே, வா எனக்கு 200 ரூபா பணம் தரணும் அப்படின்னார். எதிர்ச்சியாக என்கிட்ட அந்த பணம் தான் இருந்தது. சுவாமிகள் எப்பவுமே அப்படி தான், ஒரு நாவிதன்கிட்ட போகிறதுனாலும் சரி, இந்த மாதிரி ஜோசியம் அந்த மாதிரி இருந்தால் முதல்ல விதத்தில் பார்க்கல, அவள் என்ன பணம் எதிர்பார்க்குறாளோ அதை வச்சு கொடுத்துருவார். அப்புறம் தான் ஏதாவது கேட்பார், அந்த சர்வீஸ் அக்செப்ட் பண்ணிப்பார். அந்த மாதிரி அவர் கேட்டோன்னே அந்த பணத்தை கொடுத்தேன். அந்த ஜோசியர், உங்கள் குடும்பத்துக்கு காமாட்சி தேவியினுடைய அனுகிரகம் இருக்குது, காமாட்சி உங்களுக்கு நிறைய அனுகூலம் பண்ணுவா அப்படின்னு சொன்னோடனே நான் எழுந்து ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு, இதுக்கு மேலே நீங்கள் எது சொன்னாலும் எனக்கு வந்து, ஏன்னா இந்த ஜோசியர்கள் ஏதாவது வேண்டாத வார்த்தை சொல்லிட்டா அது நமக்கு மண்டையில் ஓடிண்டே இருக்கும், அது எப்படியாவது எங்கேயாவது போய் பழிச்சிரும். அப்படி தான் ஒரு 6 மாதம் முன்னாடி ஒரு ஜோசியனை பார்த்தபோது அவன் சொன்னான், நீ பொண்டாட்டி குழந்தையில பிரிஞ்சு சுற்றின்னு இருப்ப அப்படின்னா, உடனே அடுத்த மாதம் ஜப்பான் போக வேண்டியதாகிடுது 3 மாதம். அதனால் நான் இவன் வாயில் பட்டுக்கூடாது, இருந்தாலும் ஏதோ க்யூரியாசிட்டி போனேன். இந்த வார்த்தையை அவர் சொன்னோடனே, இதுக்கு மேலே நல்ல வார்த்தை நீங்கள் சொல்ல போகிறதில்ல, அதனால் எனக்கு இது போகும், காமாட்சி அனுகூலம் பண்ணுவான்னா இதுக்கு மேலே என்ன வேணும். அவர் அசந்து போயிட்டார், நான் நமஸ்காரம் பண்ணிட்டு ஓடியே வந்துட்டேன். மகாபெரிவா கிட்ட அனுகிரகம் பெற்று பாராயணம் பண்ணுற ஒரு மகான் மூக்க வம்சத்தை படிக்கிறார், நம்ம காமாட்சி அனுகிரகம் இருக்குங்கிற போது வேற என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சுவாமிகள் அதுதான் அப்படி தான் இருக்கணும்னு சொல்வார். நான் இன்னும் அந்த அளவுக்கு பக்தி வரலை எனக்கு. ஆனால் பக்திங்கிறது பஞ்சபாண்டவர்கள் ஜெயத்ரத வதம் முடிஞ்சவுடனே கிருஷ்ணனை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுறா, தர்மபுத்திரர் ஒன்றுமே சொல்ல. அப்போது யாரோ கேட்குறா, நீ ஒன்றும் சொல்லையா அப்படின்னு. அப்போது தர்மபுத்திரர் சொல்கிறார், கிருஷ்ணன் இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை, கிருஷ்ணன் எங்களுக்கு எந்த நன்மை தான் பண்ணல, நான் அவனை எதுக்கு தான் ஸ்தோத்திரம் பண்ணுவேங்கிறார். இந்த இடத்துல சுவாமி சொல்வார், முந்தி நாள் அர்ஜுனோட பிள்ளையை காப்பாற்றலை, அதை சொல்லலை, எங்களுக்கு எப்பவுமே கிருஷ்ணன் நன்மை பண்ணுவான்னு சொல்கிறான், இதுதான் பக்தி. அந்த மாதிரி நமக்கு பகவான் பண்ண அனுகூலங்களெல்லாம் நினச்சி பார்த்துக்கணும், நமக்கு பிரதிகூலம் எதா வந்ததுன்னா என்ன படித்து என்ன கண்டேன்னு சொல்லிட்டு ஜனங்கள் அது மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். பூர்ண அனுகிரகம் ஏற்படுற வரைக்கும் தெய்வ பக்தி பஜனத்தை விடாமல் பண்ணிகிட்டே போகணும் அப்படின்னு சொல்வார். அப்படி பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி தேன் சொட்டும் ஸ்தோத்திரங்கள் இருக்குது, இதெல்லாம் படிச்சுட்டே இருப்போம். அதிகாஞ்சிதமணி காஞ்சன காஞ்சீம் அதிகாஞ்சி காஞ்சி தத்ராட்சம் அவனத ஜனானுகம்பாம் அனுகம்பா கூலம் அஸ்மதனுகூலாம் நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.